சென்னையை அடுத்த போரூர் புறநகர் பகுதியில் அந்த 12 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இதுவரைக்கும் 40க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பலர் உயிரிழந்திருக்க கூடும் அப்படிங்கிற அந்த அச்சங்களும் கவலைகளும் வெளியாகியிருக்கு. அப்படியான சூழலில் வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் மக்களின் பாதுகாப்பு, அவர்கள் நலன்கள்லாம் பற்றி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இப்போ இதை வந்து தேசிய அமைப்பான கட்டிட தொழிலாளர்கள் பஞ்சாயத்து சங்கம் இந்த விபத்து அதனுடன் தொடர்புடைய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அடிப்படையில்?
அந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த விபத்து நடந்த அடுத்த நாள் காலையில அங்க சென்றோம். அந்த குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான நபர்கள் ஆந்திராவில் இருந்து வந்திருந்தாங்க. ஆந்திராவின் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் தான் அவங்களும். இங்கேயே வந்து பல்வேறு பணியிடங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வருத்தப்பட்டு, எப்படி இது மாதிரி நடக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அவங்களால தாங்க முடியாத ஒரு வருத்தத்தில் இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நிலைமை என்னன்னா, அது ஒரு காரணம், அந்த இடிந்து விழுந்ததுக்கு காரணம் அவங்க வந்து ஏதோ இடி விழுந்ததுனாலன்னு சொல்றாங்க. அது நிச்சயமாக ஏற்க முடியாது. இடி விழுந்ததால் ஒரு கிராக் ஏற்படலாம், அதுக்காக மொத்த கட்டிடமே தவிடுபொடியாகி, அது மட்டுமல்ல ஒரு 4 மாடிகள் உள்ளே பூமிக்கு உள்ளே போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய சாயில் கண்டிஷன், அது வந்து ரொம்ப இளகிய மணல் பகுதியா இருக்கலாம். ரெண்டாவது, அது தேவையான ஆழத்திற்கு வந்து அந்த அடித்தளம் வந்து தான பயில் போட்டிருக்க மாட்டாங்க, இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். சோ இதுல வந்து நிச்சயமாக கட்டுமான வேலையில குறைபாடுகள், அந்த திட்டமிடுதல் ஸ்ட்ரக்சர்ல சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கு, அது வந்து சந்தேகம் கிடையாது.
சரி,
இல்லைன்னா இவ்வளவு மோசமா இருக்காது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.
இப்போ
ரெண்டாவது, அங்க வந்திருக்க கூடியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்கள்கிட்ட பேசினதுல 200 பேர் அதுல வந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப 200 பேர் என்று சொல்லும் பொழுது அதிகபட்ச பேர் வந்து முதல் மாடியில சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில இன்னும் முதல் மாடி அளவுலாம் இன்னும் போகல, இன்னும் வந்து இப்பதான் பாதிக்கு மேல இப்ப வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு பாதி அடியில அடிப்பகுதியில இருக்கு. சோ இதெல்லாம் எடுத்தாதான் நமக்கு முழுமையான அளவு பாதிப்பு என்பது நமக்கு தெரிய வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
கட்டட தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற வகையில வந்து மத்திய அரசு 2 சட்டங்களை இயற்றியுள்ளது. அப்படியான சட்டங்கள் இருந்தும் இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக இப்படியான பல மாடி அடுக்கு கட்டடங்களில் அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குதானே, ஏன் அப்படியான ஒரு நிலை?
நமது சட்டங்கள் என்பது 96ல் கொண்டு வரப்பட்ட 2 சட்டங்கள், கட்டிட பிற கட்டுமான தொழிலாளர்களுக்கான 2 சட்டங்கள். அந்த சட்டத்தின்படி அதுல வந்து 2 முக்கிய ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த நலவாரியத்துக்கான நிதியாகத்தான் அவங்க வந்து ஒவ்வொரு கட்டுமான பணியின் அந்த எஸ்டிமேட் காஸ்ட்ல 1% லெவியாக பெறப்பட வேண்டும். அது வந்து சட்டத்துல இருக்கு. அவங்க எந்த கட்டிடமானாலும் அவங்க வந்து உள்ளாட்சி அமைப்புல அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். இப்ப வந்து இந்த கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிடமிருந்தும், அதே சமயத்துல உள்ளாட்சி அமைப்புல இருந்தும் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்குவதற்கு முன்னாலேயே அவர்கள் அந்த பணத்தை கட்டி இருப்பார்கள். இந்த கட்டாமல் அவங்களுக்கு பிளான் கிடைக்காது. இப்படி வந்து ஒரு அந்த வகையில ஒரு டூல் ப்ரூஃபான ஒரு சட்டம், அந்த வகையில நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது நலவாரியத்துக்கு. ஆனா இன்னொரு புறம் அந்த நலவாரியத்தில் கட்டிட தொழிலாளர்கள் பதிவு செய்வது என்பது ஆப்ஷனலா தான் இருக்கு. விருப்பப்பட்டு பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு. ஒரு பக்கம் கட்டுமான தொழிலாளர்கள் மத்தியில முழுமையாக விழிப்புணர்வு கிடையாது. இவற்றுக்கெல்லாம் மேலாக கடந்த 2008 தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்ட 2-3 ஆணைகள் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ஆணைகளின்படி வருவாய்த்துறையினுடைய குறுக்கீடு கொண்டு வரப்பட்டு எல்லா பதிவையும் விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி தான் அதை வெரிஃபை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அப்ப கிராம நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இப்ப வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், வெளி மாவட்டங்கள்ல இருந்து, இப்ப இந்த கட்டுமான பணியிலேயே மதுரை மாவட்டத்துல இருந்து நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்தாங்க. வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நாம் இந்த ஊர்ல வேலை செய்யற பகுதியில அவங்க பதிவு செய்யவே முடியாது. ஏன்னா ரேஷன் அட்டை இல்லை, அதனால உங்களை பதிவு பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர் விஏஓ என்பவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொழிலாளர்களை, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இடம்பெயரும் தொழிலாளர்கள், பிற மாநில தொழிலாளர்கள் 10 லட்சம் பேர் இருப்பாங்க, மாவட்டம் வரக்கூடியவங்க அவங்க 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப இந்த 20 லட்சம் பேரையும் விட்டுவிட்டுத்தான் இந்த நலவாரியம் இயங்குகிறது. அது தவிர என்ன ஆகுதுன்னா, நிறைய விபத்துக்கள்ல இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்பெயரும் தொழிலாளர்கள் தான். அப்ப அந்த இடம்பெயரும் தொழிலாளர்களை பதிவு செய்யாததால் அவர்களுக்கு அந்த நலவாரியம் எந்தவித பயனையும் தர முடியவில்லை.
இப்படியான பல மாடி கட்டிடங்களில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் அப்படிங்கிற அந்த அசம்பாவிதம் நடைபெறும் போது இழப்பீடு, அது தொடர்பான சட்ட சிக்கல்கள், பதிவு செய்யப்படுவதில்லை என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட எந்த வகையான ஒரு உடல் ரீதியான ஒரு பாதுகாப்பு, அதாவது இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கூட இல்லாத சூழல் இருக்குது. இப்போ வந்து சிமெண்ட்டோ மணலோ கண்ணுக்குள் போவதோ இல்லை சுண்ணாம்பை வந்து கைவிட்டு கிளறுவது, ஆழமான சேறு சகதியில் வேலை செய்வது அப்படிங்கிற வகையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தானே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
நிச்சயமா நிச்சயமா, ஆனால் அதை நம்ம நினைப்போம், ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விதிமுறைகள் என்பது எக்ஸாஸ்டிவா இருக்கு, 82 பக்கத்துக்கு இருக்கு. அவ்வளவு பாதுகாப்புகளையும் அவர்கள் வந்து பணியிடங்கள்ல உறுதி செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது, சேஃப்டி கமிட்டிஸ் ஒவ்வொரு பெரிய கட்டுமான பணியிலையும் பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்புக்கான குழுக்கள் அமைக்க வேண்டும். அதுல தொழிலாளர்கள், என்ஜினியர்ஸ் எல்லாரும் கொண்ட சேஃப்டி கமிட்டிஸ் இருக்கணும். சேஃப்டியை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு பயிற்சிகள் தரப்பட வேண்டும். இவையெல்லாம் சட்டத்தில் கூறப்படுகின்ற விஷயங்கள். ஆனால் இவை அமல்படுத்தப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மத்திய சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் உடனடியாக நீங்க விதிமுறைகள் அமைக்கணும் அப்படின்னு நாங்கள் போராடித்தான் 2006 அந்த விதிமுறைகளை அவர்கள் நோட்டிஃபை பண்ணாங்க, அறிவித்தாங்க. 2006 அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அதிகாரிகள், இன்ஸ்பெக்ஷனுக்கு அதிகாரிகளை நியமித்தது 2012. அப்போ இப்ப அதிகாரிகள் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதுவரைக்கும் 5000 சைட் விசிட் பண்ணிருக்கோம் அல்லது 6000 சைட் விசிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெறும் 5000-6000 கிடையாது. கட்டுமான பணிகள் என்பது பல்லாயிரக்கணக்கான சைட்ஸ் இன்னைக்கு 32 மாவட்டங்கள்லயும் சேர்த்து பார்த்தா இருக்கு. ஆனா அவ்வளவு சைட்ஸ் இவங்க விசிட் பண்ண முடியுமான்னு அவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க விசிட் பண்றாங்க. குறிப்பாக இந்த பர்டிகுலர் சைட் அவங்க வந்து அந்த மத்திய சட்டத்தின் கீழ் அவங்க பதிவு செய்திருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அப்ப அதன் கீழ் அவங்க பதிவு செய்திருக்கணும். ஆனா அவங்க பதிவு செய்யவில்லை. அந்த ரெண்டாவது, அந்த தொழிலாளர்களும் அந்த நலவாரியத்தில் பதிவு செய்யவில்லை. ஏன்னா அவங்க இடம்பெயரும் தொழிலாளர்கள். இதுதான் உள்ள பிரச்சனை. இந்த மாதிரி நிலையில இந்த ஓட்டைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு இவ்வளவு விவரமாக ஒரு சட்டம் இருந்தாலும் கிரவுண்ட் லெவல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையைத்தான் நம்ம இந்த பில்டிங்ல பாக்குறோம்.
போரூர்ல வந்து இந்த கட்டட விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள் தொடர்பாக வந்து சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறது இப்ப நீங்க சுட்டி காட்டினீங்க. உங்க தொழிலாளர்கள் பதியப்படுவது இல்லை போன்ற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு இப்பொழுது என்ன வகையான நிவாரணம் கிடைக்கக்கூடும், அதை எப்படி சட்ட ரீதியா எதிர்கொள்றது?
ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு தொகை அறிவிச்சாங்க. அப்புறம் இப்ப ஆந்திர மாநில அரசும் ஒரிசா மாநில அரசும் ஆளுக்கு 5 லட்சம் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இப்பொழுது 7 லட்சமாக கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அரசு தரப்பு நிவாரணம் ஓரளவு அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஏறக்குறைய 7 லட்சம், வெளிமாநில தொழிலாளியாக இருந்தால் கூடுதலாக ஒரு 5 லட்சம் கிடைக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இன்றைக்கு அகில இந்திய ரீதியில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் என்பது ரொம்ப பழமையான ஒரு சட்டம். 1920களில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு இழப்பீடு, முறையான இழப்பீடு முதலாளி தர வேண்டியது. அந்த முதலாளி தர வேண்டிய இழப்பீட்டு சட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாடு அரசே தொழிலாளர் துறை ஆணையாளர் சுவமோட்டோ நோட்டீஸ் அனுப்பி அந்த பணத்தை பெற்று அந்த குடும்பங்களுக்கு இங்கே தர வேண்டும், அல்லது குடும்பங்கள் வெளியூரில் இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு அனுப்பி அந்த டிபெண்டன்ஸ் என்கொயரி நடத்தி அந்த சார்ந்த குடும்பங்களுக்கு தந்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் மனுவை கொடுத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்டிடத்துக்கு தவறுதலாக அனுமதி தந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். இனிமேலாவது அனைத்து இடம்பெயரும் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து கட்டிட தொழிலாளர்களையும் கட்டாய பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். இந்த வகையில இன்றைக்கு அவர்களுக்கு நிவாரணம் உடனடியாக கிடைப்பது மட்டுமல்ல, இனி இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடைபெறா வண்ணம் சிஎம்டிஏ அவர்களுடைய அனுமதியை அவர்கள் டைட்டன் பண்ணணும். நிலத்தை மற்றும் மண்ணுடைய நிலைமையை பார்த்துத்தான் அவர்கள் ஹைரைஸ் பில்டிங் கட்டுவது என்பதற்கான ஒரு புதிய விதிமுறைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடம்பெயரும் தொழிலாளர்களுடைய குழந்தைகள் என்ற பெயர்ல ஒரு செயல் திட்டம் தமிழ்நாடு அரசு 2010 கொண்டு வந்தது, அதை அவர்கள் செயல்படுத்தவே இல்லை. அந்த நிலை இல்லாமல் அதை செயல்படுத்தி அனைத்து கட்டிட தொழிலாளர்களையும் கட்டாய பதிவு செய்து அதே போல அந்த குழந்தைகளுக்கும் சுகாதார வசதிகள், குழந்தை காப்பகங்கள், அவர்களுக்கு கல்வி வசதி இவற்றையெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாங்க வந்து வலியுறுத்தி கேட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு பாதுகாப்பும் வேண்டும், கிறிஸ்துவ வசதியும் வேண்டும், இவற்றையெல்லாம் உறுதி செய்யணும். இன்றைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ்னு வச்சிருக்காங்க. அதே இடம்பெயரும் தொழிலாளர்களுக்காக அவர்கள் சைட்ஸுக்கு அனுப்பி அவங்க வந்து நிச்சயமாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம்.
உங்க கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு செவிமடுக்கப்பட்டிருக்கு மத்திய மாநில அரசுகளிடம்?
மத்திய மாநில அரசுகள் அவர்கள் கேட்டாகணும். ஏன்னா இப்ப நாங்க 96 கொண்டு வந்த சட்டங்கள், 2006 நாங்க பார்த்தபோது ஒரு 7 மாநிலத்திலாம் நலவாரியமை அமைக்கின்றார்கள். அப்புறம் நாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து 2010 ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று அதை அமல்படுத்தாத மாநிலங்கள் பேரும் நாங்க வந்து கன்டென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு பிறகு இப்ப 35 மாநிலங்கள்லயும் நலவாரியங்களை அமைக்க வைத்திருக்கிறோம். நான் 35 மாநிலங்கள்லயும் இன்னைக்கு பணம் நிறைய சேர்ந்திருக்கு, ஆனா அது தொழிலாளிக்கு போய் சேர்கிறதா என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கன்டென்ட் பெட்டிஷன் எல்லா மாநிலங்கள் பேரிலும் நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். அதனால நாங்க விடவே மாட்டோம். நிச்சயமாக கட்டிட தொழிலாளர்கள் எங்கிருந்தாலும் சரி, இப்ப தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்யும் பொழுது இதே நிலைமைதான் இருக்கு. எந்த மாநிலங்கள்லயும் இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலைமை வந்து நிச்சயமாக மாற வேண்டும். இந்த நாட்டுல அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்ற வரையில் நாங்கள் நிச்சயமாக ஓய மாட்டோம். அதை மட்டும் உறுதி கூறுகிறோம்.